புக் ஆஃப் ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 12வது அதிகாரத்தில் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த ஜட்ஜஸ் புக்கே இஸ்ரேல் ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போச்சு, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாத்தையும், சுதந்திரம் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு பிரிந்து மோசமா போனாங்கன்றத அதிகாரமா டவுனா நம்மளுக்கு காமிச்சுட்டு வருது. டவுன்வர்ட் ஸ்பைரல் அப்படியே கீழே இறங்கி போகுது, சுத்தி சுத்தி தான் இறங்கி போகுது. அந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரமும் சுத்தி 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 கீழே வருது. அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஜட்ஜஸ்ல கீழே வந்துருது. அந்த கடைசி அதிகாரங்கள் பார்த்தோம்னா சோதோம் குமாரா மாதிரி ஆயிடுற அளவுக்கு போயிருது இஸ்ரேல் ஜனங்க. எந்த அளவுக்கு அப்படி போயிடுறாங்கன்றதான் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பேட்டர்ன் பார்த்தோம்னா, அந்த பேட்டர்னே இந்த நியாயாதிபதிகள் கதையிலையும் அந்த பேட்டர்ன் வர்றதை பார்க்கலாம். அவங்க கீழே போறது. நம்ம ஜெப்தாவுடைய கதையை பார்க்கறோம். போன வாரம் அதை பத்தி பார்த்தோம். இந்த கிலியாத் புத்திரர்கள் வந்து ஜெப்தாவை தங்களுடைய தலைவராக ஏற்படுத்தி ஆமோன் புத்திரரோடு போர் செய்வதற்கு அவன் அழைத்து போர் நடந்துச்சு. போர்ல அவன் ஜெப்தா வென்றான். ரொம்ப சக்சஸ் தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ரெண்டு டிராஜடி, ரெண்டு சோகமான ஒரு காரியம் நடக்க போகுது. போன வாரம் ஒரு சோகத்தை பார்த்தோம். என்ன அந்த சோகம்? அவனுடைய ஒரு இது பண்ணிக்கிட்டான், ஒரு ஒரு ப்ராமிஸ், ஒரு ஓவ் பண்ணிக்கிட்டான். தமிழ்ல என்ன? பொருத்தனை. நம்ம வார்த்தை மறந்து போச்சு. சடனா பொருத்தனை. அவன் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டான். என்ன? நான் இந்த ஆமோன் புத்திரருக்கு முன்பதாக போர் செய்ய போகும்போது அதில் எனக்கு நீர் வெற்றியை கொடுத்தால், அவசரமா என் வீட்டில இருந்து நான் திருப்பி வீட்டுக்கு போகும்போது என் வீட்டில இருந்து வெளியே என்ன வருதோ அதை நான் தகன பலியாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியாச்சு. இப்ப வீட்டுக்கு போலாம். வெற்றியோடு வீட்டுக்கு போனார்னா அழகாக ஆடிக்கிட்டு அவனுக்கு இருந்த ஒரே மக வருது. அது எவ்வளோ அது துயரம், எவ்வளவு வேதனை அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்தோம். ரொம்ப சேட். அந்த மகளையே அவரு தகன பலியாக கொடுக்கிற ஒரு நிலைமை வந்து ரொம்ப சேடா அந்த ஸ்டோரி முடியுது. வெரி சேட் ஸ்டோரி. அது ஒரு ஒரு பேட்டர்ன் அதுல வருதுன்னு பார்க்கலாம். இன்னொரு டிராஜடியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க தொடர்ந்து கீழே 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 விக்கிறாரு, கெட்டு போனாங்கன்ற இந்த ஜட்ஜஸ் கதையில பார்க்கலாம். இங்க வர்ற ஜட்ஜஸ் வந்து முக்கியமா ரொம்ப விவரம் இருக்கக்கூடியவங்க 6 ஜட்ஜஸ் தான். மற்றவங்களும் வருது, அவங்க பேரை தான் வருது. ஆனா 6 ஜட்ஜஸ். அந்த 6 ஜட்ஜஸையும் மூணு மூணா பிரிக்கலாம். முதல்ல பார்த்த ஜட்ஜ் பார்த்தோம்னா, ஆரம்பங்க காலத்துல ஒத்னியல் வந்தாரு, ஏகூது வந்தாரு, அதுக்கப்புறம் டெபோரா பாராக், அவங்க தான் மூணு பேர் வந்தாங்க. இந்த ரெண்டாவது பாகத்தில் வரப்போறவங்க கிதியன் ஆல்ரெடி பார்த்து முடிச்சிருக்கிறோம், ஜெப்தா பார்க்கிறோம், அதுக்கு அடுத்ததாக சாம்சனை பார்க்க போறோம். இந்த மூணு மூணு ரெண்டு குரூப். இதுல ஒரு வினோதம் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல மூணு ஜட்ஜஸ் வந்து அவங்கள குறித்த பெரிய கதைகள்லாம் இல்லை. ஒத்னியலை பத்தி அவ்வளோ எழுதுல, ஏகூதை பத்தி பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் அவ்வளோ இல்லை, அவ்வளோ கதைகள் இல்லை. அவங்க வாழ்க்கையில ரொம்ப நெகட்டிவான காரியங்கள் எந்த வாழ்க்கை பகுதியிலையும் நமக்கு பார்க்க முடியல. ஒத்னியல் ரொம்ப அருமையாக விடுதலை செய்தார். பாராக், டெபோரா ரொம்ப அருமையாக வெற்றியை கொண்டு வந்து பாட்பாடி முடிச்சாங்க. ஆனா எந்த நெகட்டிவோ, ஒரு சோகமான காரியமோ, ஒரு சேட் என்டிங் இல்ல. சந்தோஷமா அவங்க கதை முடியுது. இவங்க மூணு பேர், ஒத்னியல், ஏகூத், டெபோரா, பாராக். ஆனா அதுக்கு அடுத்த வர மூணு ஜட்ஜஸ், கிடியன், ஜெப்தா, சாம்சன், அவங்க மூணு பேரும் அவங்கள பத்தி ரொம்ப டீடைல்ஸ் வருது. கிடியனுக்கு 3 அதிகாரங்கள், அவங்களை பத்தி ரொம்ப விவரங்கள் வருது. ரொம்ப பெரிய காரியங்களை தான் அவங்க செய்யறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையெல்லாம், கதையெல்லாம் எப்படி முடியுது? சோககரமா முடியுது. கிடியனுடைய வாழ்க்கை ரொம்ப சோகமா முடிஞ்சிச்சு இல்லைங்களா? எவ்வளவு அருமையாக ஆரம்பிச்சு, விசுவாசத்தோடு ஆரம்பிச்சு அவர் எப்படி போயிட்டாரு, பெருமையில போயிட்டாருன்னு பாக்குறோம். ஏன்னா ஒரு ராஜா வேணான்னு சொன்ன பிறகும் அப்படி போய் அங்க ஒரு எஃபோர்ட் செஞ்சு வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை விக்கிர ஆராதனைக்கு வழி நடத்தி விட்டார். அவர் போட்ட ஒரு வித்தாக வந்த அபிமெலக்கு வந்து தேசத்துல பூமியில ரத்த ஆட ஓட வச்சான். பார்க்க ரொம்ப சேடா கதை அது முடியுது. அவனும் சரி, அவனுடைய மகனும் சரி, ரொம்ப சேடா முடியுது. அடுத்ததாக ஜெப்தா வர்றார். அவருடைய கதையிலையும் ரொம்ப சேடா தான் முடியும். வெற்றி ஆமோன் புத்திரரை வென்றாரு, கடவுள் வெற்றியை தான் கொடுத்தாரு, ரட்சிப்பை தான் கொடுத்தாரு. ஆனா அவர் வாழ்க்கை என்ன சேடா முடியுது பாருங்களேன். அதை இன்னொரு சேடா நம்ம பார்க்க போறோம். சாம்சன் எடுத்துக்காங்க, அப்பா அந்த மாதிரி ஒரு பலவான் பார்க்கவே முடியாது. ஆனா அவர் வாழ்க்கையும் தன்னுடைய சரீரத்தை ஒரு கட்டுப்படுத்தாம செக்ஷுவல் பாவங்கள்ல போய் தன் சரீரத்தையே அலங்கோலப்படுத்திக்கிட்டு ஒரு மிருகம் மாதிரி ஆகி கடைசியில் அவருடைய உடம்பு எங்கதான் கண்டுபிடிச்சாங்க, காசால அந்த ஆலயம் உடைஞ்சு இடிஞ்சு உடைஞ்சு அந்த உடம்பு அங்க பீஸ் பீஸா கடந்து கிடக்கு. அப்படித்தான் அவர் வாழ்க்கை முடியுது. பாருங்களா ரொம்ப சேட் ட்ராஜடி கதைகள். இதுல என்ன காட்டுது? இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பிரிந்து சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுன்றது இவங்க கதையிலையும் பாக்குறோம். ஆரம்பத்துல மூணு ஜட்ஜஸ் ரொம்ப அருமையா முடிச்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கீழே போறதை நம்ம பாக்குறோம். சரி, லாஸ்ட் வீக் ஜெப்தாவுடைய பொருத்தனையை நம்ம பார்த்தோம். பொருத்தனைன்றது வந்து மோசேவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அது ஆண்டவர் அதை அனுமதிச்சிருக்கிறாரு, அதை உற்சாகம் கூட படுத்துறார். நம்ம ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நன்றிய, அவர் மேல வைத்திருக்கிற அன்பை வந்து ஒரு கட்டாயமாக இல்லாம சுயமாக ஆண்டவரே பொங்கி வர நன்றியில நான் இதை கொடுப்பேன், உமக்கு நான் இதை பொருத்தனை பண்ணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றத அது ரொம்ப அருமையா உண்மையான தேவ பிள்ளைங்க அப்படி செஞ்சுக்குவாங்க. என் வாழ்க்கையில் நான் நிறைய அப்படி செஞ்சிருக்கிறேன். எக்ஸாம் டைம்ல எனக்கு அந்த டைம்ல எக்ஸாம்னா ஐயோ பா ரொம்ப பயமா இருக்கும், ஒழுங்கா படிக்க மாட்டோம், படிக்கிறதுக்கும் நல்லா சொல்லி தர மாட்டாங்க. அந்த மாதிரி பொருத்தனையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அந்த பொருத்தனை பண்ணிக்கிறது அது வேதத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா பாக்குறோம். கஷ்டம் வர நேரங்கள்ல சில நேரங்கள்ல பொருத்தனையை செய்யறது, தேவனுடைய உதவி அவருடைய பாதுகாப்பை நாடுறதுக்கு பொருத்தனையை செய்யறது, அது மூதாதியர் ஆபிரகாம் காலங்கள்ல இருந்தே நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு ஒரு பொருத்தனையை செய்தார் இல்லைங்களா, அந்த கல்லுல அவர் படுத்திருக்கும் போது அங்க ஒரு பொருத்தனையை செய்தார். நான் போற இடத்துல என்னை வாய்க்க பண்ணி என்னை திருப்பி எங்க ஊருக்கு கொண்டு வந்தீர்னா என் நீர்தான் என்னுடைய தேவன், உனக்கு நான் தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு பொருத்தனையை அவர் செஞ்சுக்கிட்டதா நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன ஆகுமோ 21:2 அவங்க செஞ்சுக்கிட்டத பாக்குறோம். கானானியருக்கு விரோதமா போகும்போது படிங்களா 21:2 Numbers 21:2
அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி, தேவரே இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிஜ்ஞை பண்ணினார்கள்.
பிரதிஜ்னை இன்னொரு வார்த்தை பாருங்க, பொருத்தனை பிரதிஜ்னை. அது மாத்திரம் இல்லை, ஓ இது பழைய பாடு விஷயம்னு மாத்திரம் இல்லாம புதிய ஏற்பாடுலயும் இது இருக்கிறத பார்க்கலாம். பவுல் ஒரு பொருத்தனை பண்ணார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்னு தெரியல, ஆனா அவரே ஒரு பொருத்தனை பண்ணியிருக்காரு, ஏன்னா மொட்டை அடிச்சுக்குவேன்னு பொருத்தனை பண்ணியிருக்கிறார். அது பாருங்களேன் விசித்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:18
பவுல் அநேகனால் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடினால் கெங்கிரேயா பட்டணத்தில் கலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சிரியா தேசத்துக்கு போய் கப்பல் ஏறினான்.
தருங்களேன் அங்க அவருக்கு ஒரு பிரார்த்தனையா, பிரார்த்தனை பொருத்தனை பிரார்த்தனை. ஓகே, அந்த மாதிரி அது பாக்குறோம் நம்ம, அதனால அது தவறில்ல. ஆனா இதுல அவசரமா பண்றது அதனோட விளைவை தான் நம்ம இங்க பாக்குறோம். அவசரமா ரேஷ் பொருத்தனை, ரேஷா நம்ம பண்றது. இதுல ஒரு பாடத்தை இந்த அப்பா கிட்ட இருந்தும் பெண்ணு கிட்ட இருந்தும் நம்ம படிக்கிற ஒரு முக்கியமான பாடம், நம்ம தவறா அவசரமா ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்றத நம்ம தவிர்த்து கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, பொருத்தனையினுடைய ஒரு சீரியஸ்னஸ் எவ்வளவு முக்கியம்ன்றத பாக்குறோம். ஒரு வாட்டி ஆண்டவருக்கு நம்ம பொருத்தனை செய்யும் போது அந்த மனுஷன் தவறாதான் செஞ்சிச்சு, தவறாதான் நிறைவேற்றுச்சு, ஆனா அந்த பொருத்தனையில எவ்வளவு தியாகம், எவ்வளவு எனக்கு எவ்வளவுதான் இழப்பு ஏற்பட்டாலும் தேவனுக்கு முன்பதாக வாயை திறந்து பேசியிருக்கிறேன், அதை நான் பின்வாங்க முடியாது. உயிரே போனாலும் மகளே வந்து மகள் செத்தாலும் ஒரே மகளா இருந்தாலும் அதை நான் பின்வாங்க முடியாது. எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்திருக்காங்க பாருங்களேன். அந்த மாதிரி தங்களுடைய பொருத்தனைகளை வாக்குகளை உண்மையா எடுக்கிற மக்கள் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம நாட்டில் ஒரு வசனம் இருக்கு, பொருத்தனைகள் ஆணைகள்னால ஆணைகள் நிறைவேற்றப்படாததுனால பூமியே அழுகுது. நம்ம அரசியல்வாதிங்க அவங்களுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றினாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். இல்லைங்களா? எவ்வளோ பொருத்தனைகள் வானைகள் வந்து கொடுக்குறாங்க, ஆனால் அதை செய்கிறதே கிடையாது. அது ஹஸ்பண்டு ஒய்ஃப் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை செய்கிறாங்க திருமணத்தில். ஆண்டவருக்கு முன்பதாக வாய் திறந்து உங்களை நான் காப்பாற்றுவேன், என் மனைவி கஷ்டத்தில் துக்கத்தில் கடைசி மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும் அவளை பார்த்து ஆண்டவருக்கு முன்பதாக செய்கிற பொருத்தனை. அதை நம்ம சீரியஸாக எடுக்கணும். நம்ம செஞ்சவங்க ரொம்ப முக்கியமாக சபைக்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? பேப்டிசம் ஜெஃப்தா வந்து அவர் சீக்ரெட்டாக தான் பண்ணார். நம்ம சுயநலமாக ஒரு தெரியாமல் நம்மளை யாரும் முக்கியம் எடுத்துடல. உங்களை 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ சபைக்கு வர வச்சு உங்களை நல்லா கேட்டு சாட்சி எழுதி கொடுங்கன்னு வேற சொல்லி அதெல்லாம் கேட்டுட்டு தான் நீங்கள் மெய்யாகவே ஆண்டவருக்காக வாழுவீங்களா? ஆமாம் வாழுகிறோம், கையெழுத்து கைப்படியாக எழுதி தருகிறோம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முன்பதாக நம்ம பொருத்தனை செஞ்சுருக்கிறோம். அது வாழ்க்கையில் என்ன இழந்தாலும் பின்வாங்கி போகக்கூடாது. அதான் நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைங்களா? வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் நமக்கு வரத்தான் செய்யும், ஆனால் பின்வாங்கி போகிறது தேவனுக்கு முன்பதாக செய்த நல்ல கன்ஃபெஷன், நல்ல அறிக்கையை நீ செய்தாய் அப்படின்னு திமோத்திக்கு பவுல் சொல்கிறார். நல்ல அறிக்கை நம்ம செஞ்சிருக்கிறோம், நல்லது, அதை வாழ்க்கையெல்லாம் இருந்து நம்ம நிறைவேற்றணும். பாருங்களேன், அது என்ன இழப்பு ஏற்பட்டாலும் அதை குறித்து ஜெஃப்தா பாடத்தில் அதை படிச்சுக்கிறோம். அதுல நம்ம சீரியஸா இல்லாம ஏனோ தானோன்னு இருந்தோம்னா, அந்த பொருத்தனையில உண்மை இல்லாம இருந்தார்னா, எவ்வளவு பொருத்தனைக்காக உயிர் கொடுத்த அந்த ஜெஃப்தாவும் அவங்க மகளும் நியாய தீர்ப்புல நமக்கு விரோதமா சாட்சி சொல்லுவாங்க. பாருங்களேன், பொருத்தனை ஆண்டவருக்கு முன்னாடி செய்யற பொருத்தனை ரொம்ப ரொம்ப சீரியஸானது. சரி, இன்னைக்கு நம்ம ஜெஃப்தா வாழ்க்கையில் நடக்கிற ரெண்டாவது சோக கதையை பார்ப்போமே. என்ன நடக்குது? முதலாவது வசனம்,
எப்ராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் ஜெஃப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரன் மேல் யுத்தம் பண்ண போனது என்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்.
எப்ராயிம் கோத்திரத்தார் யோர்தானை கடந்து இந்த பக்கம் வந்திருக்கிறாங்க. இப்போ மனாசே கோத்திரத்திலிருந்து தான் இவர் வந்திருக்கிறார். ஜெஃப்தா கிலேடு புத்திரர் வந்து மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இந்த பக்கம் பூமியில யோர்தானுக்கு இப்புறத்துல கானான் தேசத்துக்கு வெளியில அவங்க இருக்கிறாங்க. அவங்க யோர்தானை கடந்து வந்து இங்க என்ன கேக்குறாங்க, எங்களை விட்டுட்டு நீர் ஏன் போனாய்? பாருங்களேன், சில பேர் தேவனுடைய ராஜ்யத்துல ரைட்ல உட்காரக்கூடாது, லெப்ட்ல உட்காரக்கூடாது, சென்டர்ல தான் உட்காரணும் அப்படின்ற எப்ராயிம் புத்திரருடைய பெருமையை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய பெருமை அவங்களுக்கு பாருங்களேன். இப்படிப்பட்ட பெருமை எந்த மனுஷனுக்கிட்ட இருக்கோ அந்த மனுஷனால பெரிய வம்பு வரும், பெரிய பிரிவினை வரும், பெரிய தொல்லை வரும், பெருமை அப்படித்தான் கொண்டு வரும். பாருங்களேன், பொறாமை இவங்களுக்கு என்ன, இவங்க யோர்தானை கடந்து வந்து ஜெஃப்தா வீட்டுக்கு ஜாப்போன்ல வந்து அவனை கடிந்து கொள்றாங்க. எங்களை கேட்காம நீ ஏன் போருக்கு போன, ஏன் எங்களை கவனிக்கல நீ, நாங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க, எவ்வளவு முக்கியமான ஆளுங்க, எங்களை விசாரிக்காம நீ போவது என்ன அப்படின்னு இந்த மக்கள் ஜெஃப்தா கிட்ட சண்டை போடுறாங்க. இது எங்கேயோ கேட்ட மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர்கிட்ட சண்டை போட்டாங்க. யாரு? யோசுவா கிட்டயா? கிடியான் கிட்ட சண்டை போட்டாங்க. இதே எப்ராயிம் மக்கள் தான். இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, இவங்க இல்லாம எதுவுமே செய்யக்கூடாது யாருமே. பாருங்களேன், அதான் பெருமை அகங்காரம்ன்றது. இவங்க இல்லாம எதுவுமே செய்யக்கூடாது. இதே மக்கள் தான் கிடியான் கிட்ட சண்டை போட்டாங்க. ஏ ஏ அப்படின்னு, ஆனா கிடியன் அருமையாக பதில் சொல்லி அவங்களை சமாதானப்படுத்தினாரு நம்ம பார்க்கிறோம். இங்க அதே மக்கள் வந்து பாருங்களேன், அவங்க இந்த எப்ராயிம் கோத்திரம் வந்து எப்ராயிம் கோத்திரம் யோசேப்புல இருந்து வந்தது. எப்ராயிம்க்கு 2 பிள்ளைங்க, யோசேப்புக்கு 2 பிள்ளைங்க. யார் யாரு? மனாசே எப்ராயிம் இல்லைங்களா? இந்த கிலேடு இருக்கிறவங்களும் மனாசையை சேர்ந்தவங்க தான். பாருங்களேன், இப்போ இவர் ஜெஃப்தாவும் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க சொல்ல போனா ஒரே தகப்பனுக்கு பிறந்த 2 கோத்திரங்கள். இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மேல அன்பா இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் மேல நம்ம சகோதரமா நினைக்கணும் இல்ல, ஆனா அவங்க கிட்டயே சண்டை போட வந்திருக்காங்க. கிடியோனு கூட மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். இந்த எப்ராயிமுக்கு யாக்கோவ் என்ன பண்ணாரு, அந்த யோசேப்பு 2 பிள்ளைங்களை கூட்டு வரும்போது அவங்க ரெண்டு பேரையும் ஆசிர்வதிப்பான்னு கேட்டார். யாக்கோபு என்ன பண்ணார் தெரியுமா? மனாசே தான் முதல் பையன், அவன் மேலதான் முதல் புத்திர சுவீகாரம் கிடைக்காம அவர் என்ன பண்ணிட்டார், இப்படித்தான் ஆசிர்வதிக்கணும், அவர் டக்குன்னு இப்படி ஆசிர்வதிச்சிட்டார். எப்ராயிம் மேல புத்திர சுவீகாரம் கொடுத்து மனாசேவை மட்டம் தட்டிட்டாருங்க. அத மனசுல உங்களுக்கு ரொம்ப ஆழமா இவங்க ரத்தத்திலேயே பதிஞ்சிட்டு இருக்கு. அது வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம், அது ஆண்டவரா கொடுக்கணும், ஆண்டவர் அவங்களை பெருசுப்படுத்தணும். இந்த எப்ராயிமுக்கு அது எப்ப பாரு, நாங்கத்தான் பஸ்ட், நாங்கத்தான் பஸ்ட், மனாசே நீங்க ஏன் வர்றீங்க அப்படின்றது. இதுக்கப்புறம் வரப்போற காலத்துல தாவீதுடைய காலத்துல இஸ்ரவேல் ரெண்டா பிரிஞ்சிடும். 10 கோத்திரங்கள் நார்த் கிங்டமா ஆகும், 2 கோத்திரங்கள் சவுத் கிங்டமா ஆகும். யூதா பெஞ்சமின் அது தாவீது கீழே வந்துடும். தாவீது கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு 10 கோத்திரங்கள் தனியா போயிடும், நார்த் கிங்டம் ரெண்டா பிரிஞ்சிடும். அப்ப நார்த் கிங்டம்ல அது சாலமன் டைம்ல நடக்குது, தாவீதுடைய வீட்டார் சாலமன் கிட்ட சண்டை போட்டு நார்த் கிங்டம்ல அந்த 10 கோத்திரங்களுக்கு தலைவரா இருக்கிறது எப்ராயிம் கோத்திரம் தான். அது எதிர்காலத்துல அது ஆண்டவரா செய்யக்கூடியது. ஆனா அதுவே இவங்க புடிச்சுக்கிட்டு தங்களை பெரியவங்க பெரியவங்க பெரியவங்கன்னு மனாசே கோத்திரத்தை மட்டம் தட்டுறத நம்ம பாக்குறோம் பாருங்களேன். அதான் ஒரு ஒரு சோகமான ஒரு காரியம். இவங்களுடைய கோபம் ரொம்ப அர்த்தமில்லாதது, அந்நியாயமானது. முதலாவது ஏன் அந்நியாயமானது என்ன கேக்குறாங்க? முதலாவது எங்களை அழப்பியாமல் போனது என்ன, எங்களை ஏன் கூப்பிடாம போனீர் அப்படின்னா, ஏன் கூப்பிடாம போனீர், நல்ல காரணம் இருக்குது. என்ன கூப்பிட்டு தலைவரை ஆக்குனவங்க வந்து மனாசே கிலேடுக்காரங்க, எப்ராயிம் காரணங்க இல்ல. உங்களை நான் கூப்பிட வேண்டிய அவசியமோ இல்ல, கூப்பிட வேண்டிய காரணமோ இல்ல. அது மாத்திரம் இல்ல, இவரு போய் அந்த போர்ல தோத்துட்டு இருந்தா, தோல்வி அடைஞ்சு வந்திருந்தா, ஒருவேளை அவங்க வந்து திட்டுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு. இவர் போய் அருமையாக போர் செய்து வென்று வெற்றி வேந்தனாக வந்திருக்கும் போது அவரை வந்து பாராட்டி கங்கராச்சுலேட் பண்றத விட்டுட்டு இவங்களுடைய பெருமையும் வர, ஏ எங்களை விட்டு போன, ஏ எங்களை விட்டு போன பாருங்களேன். அதான் ரொம்ப ரொம்ப அவங்களுடைய பெருமை, ரொம்ப ரொம்ப அநியாயமானது. அடுத்ததாக ரொம்ப கொடுமையானது. எப்படி கொடுமையானது பாருங்களேன். அவங்க வர்றது ரொம்ப அராஜகமாக கொடுமையாக வந்து யோர்தானை கடந்து வந்து எஃப்தா வீட்டுக்கிட்ட மிஸ்பா கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, நாங்க வெறும் அவங்ககிட்ட வாக்குவாதம் மாத்திரம் இல்ல, என்ன பண்ண போறோம்,
உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம்.
பாருங்களேன் என்ன தப்பு பண்ணாரு அவரு, இவங்களை கூப்பிடாம போயிட்டாரு. இவங்களை கூப்பிட வேண்டியது காரணமே இல்ல, ஏன்னா கிலேடு அவங்க போர் செஞ்சு அவங்க இது பண்ணாங்க, காரணமே இல்ல. ஆனா உன் வீட்டை நாங்க எரித்து போட்டுருவோம், தாங்க முடியாத அசிங்கமான ஒரு பெருமை அப்படின்லாம் எழுத்து போட்டுருவோம். காரணம் இல்லாத கோபத்துக்கு தான் ரொம்ப கோபம் இருக்கும், காரணமே இல்ல அப்படிப்பட்ட கோபத்துக்கு தான் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கோபம், காரணமே இல்லாதது கோபம். எஃப்தா இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தி அவங்கள சத்ரு கிட்ட இருந்து விடுதலை ஆக்கி, இத்தனை வருஷம் தங்களை ஒடுக்குன ஆமோன் புத்திரருக்கு விடுதலை ஆக்கி அவனை வந்து அப்ரிஷியேட் பண்றத விட்டுட்டு இவங்க வந்து பண்றத பாருங்களேன். அதான் ரொம்ப சேட். அது மாத்திரம் இல்ல, எஃப்தாவுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இப்பதான் மகளுடைய சோக கதை, மகளை புதைச்சிட்டு கூட வந்திருக்கலாம் இல்லைங்களா, மகளை தகன பலியா கொடுத்துட்டு அவரே மனசோர்ந்து உடைஞ்சு போயிருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து அவரை கங்கராச்சுலேட் பண்ணியோ இல்ல ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு ஆறுதல் படுத்துறதோ இல்ல, அவர்கிட்ட வந்து சண்டை போட்டு உன் வீட்டையே எரிச்சிருவோன்னு இருக்கிறாங்க. அதான் ரொம்ப சேட். எஃப்தா ஆல்ரெடி சேட் சிச்சுவேஷன்ல இருக்கிறாரு. ஆனா இவர் கிடியன் மாதிரி அவங்கள சமாதானப்படுத்த போறவர் இல்ல, சமாதானப்படுத்த போறவர் இல்ல, தன்னை பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை அவர் எடுத்து சொல்றார், எடுத்து சொல்றாரு. பாருங்களேன் என்ன சொல்றாரு,
அதற்கு எஃப்தா எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரருடைய பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்துக் கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன், கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுத்தார்.
பாருங்களேன் அவர் சொல்ற பதிலும் ரொம்ப அருமையான பதிலுங்க. என்னையா வந்து இப்ப என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கிறீங்க, நான் வந்து இந்த வார்ல அடம் பிடிச்சா போனேன், நானு என் நாட்டை காப்பாத்தணும், அம்மான் புத்திரர் என் நாட்டில் இருக்கிற இது பெரிய வாக்குவாதம் ஆச்சு, என் நாட்டினுடைய இடத்தை எடுத்துக்க வேண்டான், அது கூட அப்படின்றான். அந்த நாட்டை நான் தற்காத்து கொள்ளணும்னு போய் சண்டை போட்டேன். ரெண்டாவது அவனுக்கு வாக்குவாதம் ஆகும்போது நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்றார். நான் உங்களுக்கு அழைப்பு சொல்லி அமிச்சேன், ஆனா நீங்களோ என்னை காப்பாத்துல என்னை கைவிட்டுட்டீங்க. பாருங்களேன், ஆக்சுவலா ஜெப்தா தான் இவங்க மேல கோபப்படணும். நாடே டேஞ்சர்ல இருக்கு, அந்த டைம்ல காப்பாத்துட்டு போரெல்லாம் முடிஞ்சு போயிட்டு கடைசியில வந்து பாயிண்ட் பேசுற மாதிரி ஜெப்தா தான் கோவப்படணும். இவங்க வந்து கோவப்படுறாங்க, எவ்வளவு அநியாயம் பாருங்களேன். நான் உங்களை கூப்பிட்டேன் ஆனா நீங்க வரல, அநியாயமா வரல. இது எவ்வளவு ஆபத்தானது. எனக்கு இருக்கக்கூடிய மக்களே ரொம்ப குறைவான மக்கள். அந்த ஆபத்தான ஒரு ரிஸ்க நான் எடுத்து என் உயிரை பணைய வச்சு செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற, உயிரை பணைய வச்சு நான் போனேன். அது மாத்திரம் இல்ல, உயிர் அப்படி பனை வச்சு போகும்போது நான் வென்றேன் அப்படின்ற சொல்றாரு. அந்த மகிமைய கர்த்தர் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு?
கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார்.
கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்தார். என்கிட்ட ஏன் சண்டை போடுறீங்க? என்கிட்ட நீங்க சண்டை போடுறது கடவுள்கிட்ட சண்டை போடுற மாதிரி. அவர் தான் எனக்கு இந்த வெற்றியை கொடுத்தார் அப்படின்னு அவரு நியாயமா பதில் சொல்லி இருக்கும் போது இவங்க என்ன பண்ண இருக்கணும்? வாய மூடிட்டு போயிருக்கணும். இவங்க கிடியோன் மாதிரி, ஐயோ அவங்களை ஒரு ஈகோ. சில பேருக்கு ஈகோ ரொம்ப, அந்த ஈகோவை நம்ம மசாஜ் பண்ணலன்னா அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அவங்கள ரொம்ப இது பண்ணணும். அந்த மாதிரி கிடியோன் அவங்க ஈகோவை கொஞ்சம் இது பண்ணி விட்டார். ஆனா இவர் அவங்கள பத்தி ஒண்ணுமே பேசல. அதனால என்ன ஆகுது?
இப்படி இருக்க நீங்கள் என் மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான்.
எந்த காரணத்தோடு வருகிறீங்க?
பின்பு எப்தா கிலையாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்பிராயிமரோடு யுத்தம் பண்ணினான். எப்பிராயிமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கிலையாத்தியரான நீங்கள் எப்பிராயிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்பிராயிமர் சொன்னபடியினால் கிலையாத் மனுஷர் அவர்களை முறியடித்தார்கள்.
என்ன நடக்குது? ஒரு பெரிய போர் நடக்குது. இந்த ஜனங்க எப்பிராயிம் அவங்க எப்தாவை கூட சண்டை போட்டது மாத்திரம் இல்லாம அவங்க நாக்க சும்மா வச்சுட்டு இருக்காம அவங்க மற்றவங்களை குற்றப்படுத்தணும்னு என்ன சொல்றாங்க? அது ஆக்சுவலா ஒரிஜினல்ல பார்த்தோம்னா கிலையாத் புத்திரரை கெட்ட வார்த்தையில் திட்டினார்கள். என்ன மாதிரி? நீங்க ஓடுதாளிங்க அப்படின்ற மாதிரி. உண்மையான கோத்திரத்தை விட்டு ஓடி நீங்கெல்லாம் பரதேசிங்க, நீங்கெல்லாம் எங்க கோத்திரத்துக்கே சேர்ந்தவங்க இல்ல, அந்நியருங்க, கேவலமான மனுஷருங்க, நீங்க ஒரு ஒரு நாடோடிங்க நீங்க அப்படின்ற மாதிரி திட்டுற மாதிரி ரொம்ப டென்ஷனான சீன். அந்த டென்ஷனான சீன்ல வாய முடிட்டு அவங்க போயிருக்கணும். டென்ஷனான சீன்ல அவங்க நாக்க கண்ட்ரோல் பண்ணாம கோபம் இருக்கிற கோபத்துக்கு இன்னும் கோபம் ஊற்ற மாதிரி பேசினாங்க. பேசின உடனே என்ன ஆச்சு? அந்த கிலையாத் புத்திரரும் ஜெப்தாவும் சேர்ந்து எப்ராயிமோடு ஒரு பெரிய போர் நடந்துச்சு. பாருங்களேன், பெரிய போர். ரொம்ப சேட் இது. சகோதர சகோதரங்க அடிச்சுக்கிறாங்க. அதுவும் யாக்கோபுக்கு பிறந்த ஒரே ஒரே தாய்க்கு பிறந்தவங்க, ஒரே தகப்பன் யோசேப்புடைய ரெண்டு பிள்ளைங்க அடிச்சுக்கிறாங்க. அதான் ரொம்ப சகோதர சகோதரங்க அடிச்சுக்கிறத நம்ம பாக்குறோம். பாருங்களேன், இது வந்து ஒருவேளை ஜெப்தா தப்பா, ஜெப்தா அதை கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம், சமாதானமா இருந்திருக்கலாம். ஆனா இது போர் நிலைமைக்கு போயிருச்சு. பாருங்களேன், தவறாக அவங்கள பேசி அவங்கள கோபம் மூட்டி இந்த போர் நிலைமைக்கு பயங்கரமா போயிருந்த பாக்குறோம். என்ன நடக்குது அப்புறம்?
எப்ராயிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமரிலே தப்பினவர்கள் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும் போது கிலையாத் மனுஷர் நீ எப்ராயிமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால் நீ சிபோலோத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டு போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயிமரில் 40,000 பேர் விழுந்தார்கள்.
ரொம்ப சேட். பாருங்களேன், எத்தனை பேரு? 42,000 பேர். கொஞ்சம் நஞ்சமா யோசிச்சு பாருங்களேன், 42,000 எப்ராயிம் மக்கள் தன்னுடைய சொந்த சகோதரங்க செத்து போனாங்க. இவங்க என்ன பண்றாங்க? தங்களுடைய ஒரு டென்ஷனா ஜெப்தா இருக்கிறாரு, அவரை போய் அவர் முதலே டென்ஷன்ல இருக்கிறாரு, மக இதுன்னு இவங்க பெருமையில பேசி இது பண்ணி. அது மாத்திரம் இல்ல, ஜெப்தாவை சப்போர்ட் பண்ற அந்த கிலேட் புத்திரரை ரொம்ப கேவலமா அவமானமா பேசுனதுனால அவர் பேச்சுக்கு பேச்சு கொடுத்து அது சண்டையில மாறுது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சீன், நீங்கெல்லாம் பரதேசிங்கடா, நீங்கெல்லாம் ஓடி போனவங்க, நீங்கெல்லாம் கோத்திரத்துக்கு சேர்ந்தவங்க, அந்நியருங்க நீங்க அப்படின்னு பேசுனதுனால அவங்களுக்கு ரத்தம் கொதிப்பு வந்து ஒருத்தன் காலை எடுத்து வைக்கக்கூடாது, ஒருத்தன் யோர்தான் நதியை சாப்பிட இது கடந்து போகக்கூடாது, உங்களை எல்லாரையும் வெட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சண்டை நடக்குது. போர் கூட இல்லை, ஒரு பெரிய சண்டை. எப்ராயிம் புத்திரர் எல்லாரையும் சாவடிச்சு நிறைய பேர் செதறி போயிடுறாங்க. செதறி போயிட்டு இவங்க என்ன கூட பண்றாங்கன்னா, யோர்தான் நதி கடந்து அவங்க எஸ்கேப் ஆகி திருப்பி உள்ள போயிடக்கூடாது. கானான் வெளியே வந்திருக்காங்க, அவங்களாம் கடந்து வந்தாங்க இல்லைங்களா, அவங்க ஒருத்தனும் தப்பிக்க கூடாது. அதனால ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, யார் யாரெல்லாம் யோர்தான் நதியை கடந்து போகணும்னு பாக்குறாங்களோ அந்த கேட்ஸ்ல எல்லாம் நிக்கிறாங்க கடந்து போற இடத்துல. அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் எப்படி இருந்திருக்கோ யோசிச்சு பாருங்க. ஐயோ நான் தப்பிச்சு போலாம், எப்பா எஸ்கேப் ஆகலான்னு போறான். அவனை கூப்பிட்டு நீ எப்ராயிம் கோத்திரக்காரனா அப்படின்றாங்க. இல்லைங்க நான் ரூபின் கோத்திரக்காரன், ஆனா எப்ராயிம் கோத்திரக்காரன் தான் இருப்போம் தப்பிக்கிறதுக்கு அவன் சொல்லிடுறான். இல்லைங்க நான் ரூபின் கோத்திரக்காரன். அப்படின்னா அவனுக்கு ஒரு டெஸ்ட், நீ என்ன பண்ணும், ஷிபோலத் அப்படின்னு சொல்லு பார்க்கலாம், ஷிபோலத் அப்படின்னு சொல்லு பார்க்கலாம். அப்படின்னா அவங்களுக்கு பாவம், அவங்களுடைய பழக்கம் என்னன்னா ஷா சரியா சொல்ல வராது, ஷிபோலத்தை சிபோலத்துன்னு வாங்க, ஷா வராது அவங்க வாயில். சில இதுலைங்களா சில பேர் வந்து மலையாளத்துக்காரு தமிழ் பேசுனா நமக்கு எப்படி தெரிஞ்சிருங்க, ஏ நீ மலையாளத்துக்காரன் தானே எப்படின்னு, இல்லை தமிழ்காரன் கன்னடா பேசுனா எப்படி தெரியுது. அந்த மாதிரி சில வார்த்தைகள் உச்சரிக்க முடியாம எப்ராயிம்காரங்களுக்கு என்ன பாவம் அவங்களுக்கு என்னவோ இதான். சில பாஷைகள் வந்து கேட்டு கேட்டு திருப்பி திருப்பி அப்படி கேட்டு கேட்டு அந்த வார்த்தைகள் அப்படி வந்துடும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஷா சொல்ல தெரியாது. அதனால சொல்லு ஷிபோலத் சொல்லு பார்க்கலாம். அவங்க ஒரு நேரம் முழிப்பான், முழிச்சுட்டு சிபோலத் அப்படின்னா அவனை வெட்டுறான். அப்படி வெட்டின எத்தனை பேரை வெட்டினாங்க, 42,000 பேர் இந்த டெஸ்ட்டை வச்சு வெட்டினாங்க. என்ன சேட் கதை இல்லைங்களா, சொந்த சகோதரங்களை டெஸ்ட் வச்சு அவங்களெல்லாம் வெட்டி அப்படி போடுறாங்க. ரொம்ப அந்த கோத்திரமே பயங்கர ரெண்டு அண்ணன் தம்பிங்களுக்கு சண்டை ஆன மாதிரி எப்ராயிம் கோத்திரத்தை கம்ப்ளீட்டாக முறியடிச்சாங்க, ரொம்ப முறியடிச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப சேட். ஆனால் இதில் ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும், பெருமை என்ன ஒரு பாதிப்பை கொண்டு வருது பாருங்க. அகங்காரம், வாயை மூடிட்டு கோத்திரத்தில் இருக்காம என்ன ஒரு அவங்க அகங்காரத்தை எதெல்லாம் எதுக்காகலாம் அவங்க அகங்காரம் பட்டாங்களே அங்கேயே ஆண்டவர் முறியடிக்கிறார். இவனுக்கு அப்படித்தான் செஞ்சார். அபிமலக் அவன் எதை குறித்தெல்லாம் பெருமை பாராட்டினானோ அதைத்தான் ஆண்டவர் அடித்தார். அதே மாதிரி இங்க பாருங்களேன், அவங்களுடைய அகங்காரத்தை தேவனுடைய நீதியான தண்டனை ஒரு பக்கம், அவங்க வந்து அவங்க கோத்திரத்தை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டினாங்க. நீ எந்த கோத்திரம்பா, நாங்கள் எப்ராயிம் கோத்திரம். ஆனால் இப்போ தாண்டும் போது எப்ராயிம் கோத்திரம்னு சொல்றதுக்கே பயமா இருந்துச்சு, வெக்கமா இருந்துச்சு. அதை இல்லைங்க அப்படின்னு சொன்னா தான் உயிர் பிழைக்க முடியும். முதல்ல எப்ராயிம் கோத்திரத்தை பற்றி ரொம்ப பெருமை பாருங்களேன், அந்த பெருமையை அவர் உடைக்கிறார். அடுத்ததாக எஃப்தாவுடைய வீடை எரிச்சு போடுவோம், எரிச்சு போடாம நாங்கள் போக மாட்டோம்னு. ஆனால் அவங்களே வீடு போய் சேரலாம், அவங்களே வீடு போய் சேராம அங்கேயே பயங்கரமா அழிஞ்சு போனாங்க நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம கிலியாத் புத்திரர்களை அவங்க அவமானப்படுத்தினாங்க. நீங்களாம் என்ன கேவலம், நீங்களாம் பரதேசிங்க, நீங்களாம் அப்படி இப்படின்னு அவங்க அவமானப்படுத்தும் போது நீங்க எவ்வளவு தூரம் இருக்கீங்க, அவங்க கானான் தேசத்துல இல்லை, அவங்க இந்த பக்கம் இருக்கிறாங்கன்றத வச்சே அவங்கள அவமானப்படுத்தினாங்க. ஆனா அவங்களுடைய அவங்க உள்ள தேசத்துல இருந்தாலும் அவங்க சொந்த தேசத்தினுடைய ஒரு பழக்கத்தை வச்சு அவங்க அழிஞ்சாங்கன்னு பாக்குறோம் பாருங்களா. அவங்களுக்கே ஒரு பலவீனம் என்ன, ஷிபோலத்து சொல்ல முடியல, அது சொல்ல முடியாம அவங்க அழிஞ்சாங்கன்னு பாக்குறோம் பாருங்களா. அதான் ஆண்டவர் அவங்களுடைய பெருமையை முறியடிக்கிறார். நாடோடிகளா அவங்கள மத்தவங்கள நாடோடிகள் நாங்க இவங்க அப்படி ஆயிட்டாங்கன்னு பாக்குறோம். சரி, அடுத்ததாக ரொம்ப இப்ப என்ன இதான் ரெண்டாவது டிராஜடி பாருங்களா. முதலாவது டிராஜடியை ஒரு பக்கம் அவருடைய பொருத்தனையினால மக இழந்தாரு ஜெப்தா. இப்ப சொந்த சகோதரங்கள்ல எப்ராயிம் கோத்திரத்துல எத்தனையோ பேர் சாக வேண்டியதா போயிருச்சு. இதான் தேவனுடைய ராஜ்யத்துல எத்தனையோ ஒண்ணு முட்டாள்தனம், முட்டாள்தனமான பொருத்தனை இல்லைன்னா பெருமை. யோசிச்சு பாருங்களேன், இது ரெண்டு தான் கடவுளுடைய ராஜ்யத்துல கடவுளுடைய மக்களை கெடுக்கிறது. முட்டாள்தனமான காரியம் ஒண்ணு இல்லைன்னா பெருமை, இது ரெண்டு தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துல பல காரியங்கள் கெடுத்துறத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக என்ன நடக்குது,
எப்தா இஸ்ரவேலை ஆறுவருக்கும் நியாயம் விசாரித்தான். பின்பு கிலேயாத்தியரான எப்தா மறித்து கிலேயத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான்.
இதுக்கப்புறம் எப்தா உடைய கவர்மெண்ட் 6 வருஷம் அவர் ஆட்சி செய்தார். அதுக்கப்புறம் அவன் மறித்து போனான். ஏன் 6 வருஷம் தானா ஜெப்தா அவ்வளவு பெரிய வாரியர்? எனக்கு தோணுது ஏன் அதுக்கு மறித்து போனான்னா, அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சோகங்களே சில நேரங்களில் மனுஷங்களை ரொம்ப நாள் வாழ வைக்கிறது இல்லை. அந்த சோககரமான மகளை போய் தகன பலி கொடுத்துட்டு என்ன சந்தோஷமா, இப்ப நீண்ட ஆயுசா வாழ முடியும். அவரு எவ்வளவு சோகம், சோகமே அந்த மனுஷனை ரொம்ப தாழ்த்தி அவர் இறந்து போனார், சேடா இறந்து போனார் நம்ம பாக்குறோம். சரி, அடுத்தது தொடர்ந்து நம்ம படிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, வேகமா முடிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் தான் அதுல இருக்கு. ஒரு ஒரு வினோதமான ஒரு காரியம், இப்போ ஒரு 3 ஜட்ஜஸ பத்தி வருது. அந்த 3 ஜட்ஜஸ பத்தி படிப்போமே.
அவனுக்கு பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான்.
இதுல பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இஸ்பான், இலான், அப்டான், அப்டான் அப்படின்னு 3 ஜட்ஜஸ் வருது. இதுல சில டைரக்டரி, உங்களுக்கு எல்லாம் டைரக்டரி தெரியும் இல்லைங்களா? டைரக்டரி எடுத்து பார்த்தோம்னா அவர் பேர் இருக்கும், ஒருத்தர் கம்பெனி பேர் இருக்கும், அவங்க அட்ரஸ் இருக்கும், அவங்க போன் நம்பர் இருக்கும். அந்த டைரக்டரி எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா உட்காந்து ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருக்கணும் நமக்கு தோணுமா? கொஞ்சம் கூட பிடிக்காது இல்லைங்களா? ஏன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு கதையா மனுஷி ஒரு பேரு, அவங்க அட்ரஸ், அவங்க போன் நம்பர், அது ஒன்னா படிச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய புக்கா இருக்கும். அது படிச்சுட்டு இருக்க நமக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது. இந்த சில கதைகள் பார்த்தோம்னா இந்த மாதிரி வசனங்கள் ஒரு டைரக்டரி மாதிரி தான் வருது. அவர் யாரு பாருங்களேன், அவர் எங்க இருந்து பிறந்தாரு, அவர் குடும்பம், அவர் எத்தனை வருஷம் நியாயம் தீர்த்தாரு, அவர் மறித்தார், அவர் எங்க அடக்கம் பண்ணப்பட்டார், அப்படித்தான் இவங்க 3 பேருடைய கதையும் இப்படி வருது. அந்த டைம்ல சில நேரங்கள் அப்படி நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருது, என்ன அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் கதை இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் கொஞ்சம் இது இருந்தா நல்லா இருக்குமே, ஏன் ஆண்டவர் அப்படி சுருக்கமா முடிக்கிறார் சில காரியங்களை, ஏன் அப்படி யோசிக்கு, ஏன் அப்படி சுருக்கமா முடிஞ்சு போகுது? யோசிச்சு பாருங்களேன், இதுல ஒண்ணுமே விஷயம் இல்லை. டெபோரா கிடியன் கதை வந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருந்திருந்தா எவ்வளவு இதா நல்லா இருந்திருக்கும். அதனால இவங்களை பத்தி கதை இல்லைன்னு இல்லை, இவங்க ஒன்னும் செய்யாதவங்கன்னு இல்லை. யோசிச்சு பாருங்களேன், இந்த மனுஷனையே எஸ்பான் இப்சான், அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க?
30 குமாரர்களோடு
முடியல, 30 குமாரத்திகள். எத்தனை பிள்ளைங்க? 60 பிள்ளைங்க. எப்படி ஈக்குவலா பிறந்திருக்காங்க பாருங்க, 60 பிள்ளைங்க. அந்த 60 பிள்ளைங்களுக்கும் கல்யாண காட்சியை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். சாதாரணமா இருந்திருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய கதையை நமக்கு சொல்லாம போயிட்டாரு இவரு. 60 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் காட்சி எல்லாம் பார்த்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அவர் கதை, நம்ம யோசிச்சு பாக்குறோம். அதுக்கப்புறம் அப்படியே வருது, ஒவ்வொருத்தரும் ஏன் பைபிள் அப்படி சொல்றது இல்லை நமக்கு அப்படியே விட்டுருதுன்னா, பாருங்க அதான் வேதத்தினுடைய ஒரு நோக்கம், பைபிளுடைய ஒரு நோக்கம் வந்து நமக்கு அவனுடைய கதை, இவனுடைய கதை, இந்த ராஜாவுடைய கதை, இவனுடைய கதாநாயகன் கதை சொல்றது இல்லை. பைபிளுடைய நோக்கமே நம்ம ஆண்டவர் மேல போக்கஸ் பண்ணணும், ஆண்டவர் அவங்கள பயன்படுத்தி என்ன செஞ்சாருன்றத போக்கஸ் பண்ணணும். அதுக்காகத்தான் சில விஷயங்கள்ல சில மனிதர்களை சுருக்கமா சொல்லி விட்டுறது. இவங்களையும் சுருக்கமா சொல்லி விடுறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் மேல போக்கஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் சில பேர் வந்து மனுஷ மையமாக கொண்டு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், மனுஷனை சென்டரா வச்சு பார்த்து மனுஷனை உயர்த்துறது, மனுஷனை புகழ்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனாலதான் சினிமாங்கெல்லாம் அவ்வளவு ஃபேமஸ், அங்கெல்லாம் தேவனுடைய மகிமைக்கு பாக்குறது இல்ல, மனுஷனை பெருசுப்படுத்தி பாக்குறது. அதனால தானே வேதம் எப்ப பாரு தேவனை பெருசுப்படுத்தி பார்க்கும், அதுதான் நமக்கு இந்த பாடத்திலயும் இதுல உணர்த்துறத பாக்குறோம். அதனாலதான் சில இடங்களில் வந்து கேரக்டர் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க. தாவீதை பத்தி நம்ம ஃபுல்லா எடுத்து படிப்போம், அவங்கள பத்தி எடுத்து படிப்போம், ஆனா அது ஒரு தவறான டைரக்ஷன்ல பாக்குறோம். ஆண்டவரை பார்க்கணும், எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை பார்க்கணும். அதனாலதான் வேதம் பாருங்களேன், இவங்களை பத்தி ஏன் அவ்வளவு விஷயம் சொல்லல, நமக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, ஐயோ இஸ்பானை பத்தி ஒன்னது போடலையே அப்படின்னு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தேவைதான். ஏன் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு இருக்கிற ஆபத்து, நம்ம மனுஷனை உயர்த்தக்கூடாது, தேவனை உயர்த்தணும் அப்படின்றதுக்காகத்தான். பாருங்களா, இஸ்பானை பத்தி என்ன போட்டிருக்கு படிங்களா, அவர் எந்த ஊருக்காரு? பெத்லஹேம் ஊராரார். பெத்லஹேம்ல அவர் இருந்தாரு. அப்புறம்
அவனுக்கு பின்பு பெத்லஹேம் ஊரானாகி இப்சா இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான்.
பாருங்களேன், அவர் வந்து பெத்லஹேம் ஊரானார். பெத்லஹேம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர்ல, ஊருக்கு சேர்ந்தவர். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு 30 பெண்கள் 30 ஆண்கள் எவ்வளவு கரெக்டா பிறந்திருக்காங்க, ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி ஈக்குவலா பிறந்திருக்கிறாங்க. அவர் வந்து புறத்திலே பெண்ணை கொடுத்து ரெண்டு பேருக்கும், அந்த 30 பெண்களுக்கும் 30 பையன்களுக்கும் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம பாக்குறோம் புறத்திலே ரெண்டு பேருக்கும் எடுத்திருக்காரு. சரி, அவர் எத்தனை வருஷம் ஆண்டார்?
அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான்.
7 வருஷம். சரி, இப்சான் நீங்க ஒரு பேர், ஒரு நியாயாதிபதியுடைய பேர். ஏன் அவரை பத்தி ரொம்ப போடல, அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அவங்க வீணாக வாழல, அவங்களுக்கு ஒரு காரணம், அவங்க காரணத்தோடு போட்டிருக்கு. அவங்கள பத்தி விஷயம் இல்லை, அவங்களை பயன்படுத்தின தேவன் மேல நம்ம மனசு எப்பவும் இருக்கணும். அதுதான் அவங்களுடைய சுருக்கமான ஸ்டோரி நமக்கு சொல்லுது. சரி, அப்புறம்
பின்பு இப்சான் மறைத்து பெத்லஹேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான்.
அவருடைய கதை அவ்வளவுதான், முடிஞ்சு போகுது. அப்புறம்
பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் மறைத்து செபுலோன் தேசமான அயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பித்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான். 40 பிள்ளைங்க 30 பேரப்பிள்ளைங்க, அவங்க எல்லாரும் 70 கழுதை மேல ஏறி போவாங்க. ரொம்ப கிராண்ட் ஃபேமிலி. அவங்கள அவர் ஒரு ஜட்ஜ். அவர் எத்தனை வருஷம் நியாயம் விசாரித்தார்?
8 வருஷம்
நியாயம் விசாரித்தார். சரி, தொடர்ந்து பாருங்க.
பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மறித்து எப்ராயிம் தேசத்தில் அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனியிலே அடக்கம் பண்ணப்பட்டார்.
சரி, இதோடு முடியுது இல்லைங்களா, அந்த அதிகாரம் முடியுது, இந்த ஜட்ஜஸ் உடைய அதிகாரம் முடியுது. இதுல ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கணும். பராமரிப்புடைய ஒரு ஒரு புதிர், ஒரு புதிரான ஒரு காரியம் பராமரிப்பு. இதுல பார்த்தோம்னா ஜெப்தாக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே புள்ளை. ஜெப்தாக்கு ஒரு புள்ளை. ஆனா ஜெப்தாக்கு இதுக்கு பின்னாடி வர இப்சானுக்கு 60 பிள்ளைங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஜாயர், ஜெப்தாருக்கு முன்னாடி வந்த ஜாயருக்கு 30 பிள்ளைங்க. ஜெப்தாக்கு ஒரே மகள். அந்த ஒரே மகளும் இறந்து போயிட்டான். ரொம்ப சேட் இல்லைங்களா, இறந்து போயிட்டான். ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சாரு? ஜெப்தாக்கு ஒரு, இவங்களுக்கெல்லாம் 40 40 இருக்கு, அவருக்கு ஒரு 10வது கொடுக்க கூடாதா? ஏன் ஒரே மகள்? நம்ம அப்படி கேட்கலான்னு வருது. பராமரிப்புல ஏன் ஆண்டவர் சில பேருக்கு கொடுக்கிறாரு, சில பேருக்கு கொடுக்க மாட்டேன்றாரு? ஏன் சில பேர் அப்படி வைக்கிறாரு, சில பேரை இப்படி வைக்கிறாரு? நமக்கு பல நேரங்கள்ல அந்த கேள்வி வருது இல்லைங்களா. அந்த மாதிரி பைபிள்ல நிறைய கேள்விகள். உதாரணத்துக்கு ஒரு கேள்வி எடுத்தோம்னா, நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் இயேசு கிறிஸ்து வந்து அந்த பெத்லஹேம்ல இருக்கும்போது அந்த தேவதூதன் சொல்லி அந்த குழந்தை தப்பிச்சிட்டு போயிடுச்சு இயேசு கிறிஸ்துன்னு. ஆனா அதே நேரத்துல அந்த ஊர்ல இருந்த எத்தனை குழந்தைங்க இறந்து போச்சு? ஏன் அத்தனை குழந்தைங்க இறந்து போச்சு? அந்த தேவன் வந்து அந்த குழந்தைகள்லாம் காப்பாத்தி இருக்கலாம் இல்லையா? ஏரோதுடைய கரம், ஏரோதுடைய உயிர் அவர் கையில தானே இருக்கு. திடீர்னு அவனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாத்தி இருக்கலாம். ஏன் அவருடைய குமாரனோண்டி காப்பாத்தன இத்தனை பிள்ளைங்களை போயிருச்சு அப்படின்னு நமக்கும் ஒரு கேள்வி வருது. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல யாக்கோப வந்து ஏரோத அக்ரிப்பா கொன்னுடுறார், வெட்டிடுறார். அடுத்த நாள் பேதுருவை வெட்டணும்னு ஜெயில பிடிச்சு வச்சிருக்கிறார். அங்க சபை ஜபம் பண்ணுது, ரொம்ப ஜபம் பண்றாங்க தீவிரமாக. திடீர்னு தேவதூதன் வந்து பேதுருவை விடுதலை செய்து கூப்பிட்டு அங்க அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போறார். அந்த ஜப கூட்டம் பண்றவங்க அவங்க பண்ற ஜப கடவுள் கேட்டார்னு அவங்களாலே நம்ப முடியல, அது நம்பவே மாட்டேன்றாங்க. அதுக்காக தானே ஜபம் பண்ணோம், பாண்டவர் கேட்பாரு நம்பிக்கை இல்லை, அதான் ஜப கூட்டம். நம்பவே முடியல, பேதுருவை வெளியே வந்துட்டார். ஆனா பேதுருவை வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் ஏன் யாக்கோப சாவு விட்டாரு? ஏன் யாக்கோப அந்த மாதிரி தான் பராமரிப்புடைய புதிர் ஏன் இப்படி நடக்குது? சில பேர் கொடுக்கிறாரு, சில பேர் கொடுக்கறது இல்ல. ஏன் 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 நமக்கு அந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியாது. பாருங்களேன், அந்த கேள்விக்கு நமக்கு நிச்சயமாவே தான் பராமரிப்பு. இட்ஸ் மிஸ்டீரியஸ் ப்ராவிடன்ஸ். வேற என்ன சொல்லுது? அவருடைய அறிவு, அவருடைய ஞானம் ஆராய முடியாது. நமக்கு தெரியல அவர் ஏன் அப்படி செய்யறாருன்னு. ஆனா நம்ம எல்லாம் என்னத்தை நம்பணும்? அவர் எல்லாமே நல்ல தேவன், நல்ல நோக்கத்தோடு தான் செய்வாருன்னு அதை விசுவாசிக்கிறது தான் இருக்கு. பாருங்களேன், நம்ம கேள்வி கேட்கறதுக்கு இல்லை, அவர்கிட்ட யார் கேள்வி கேட்க முடியும்? ஜட்ஜு கிட்ட போய் கேள்வி கேட்கறதா? ஒரு பானை, அதான் ரோமர் 9 போட்டிருக்கு, அந்த பானை நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கவே முடியாது. வி கான்ட் க்வெஸ்டன் அ சாவரன். ஒரு ராஜா கிட்ட போய் கேள்வி கேட்க முடியாது இல்லைங்களா? பிரைம் மினிஸ்டர் கிட்ட கேட்கல, ராஜா கிட்ட கேட்க முடியாது. அதனால தான் பராமரிப்பினுடைய ஒரு புதிர், அதான் அங்கதான் விசுவாசம். எங்க விசுவாசம் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு பார்க்காது, இருளையும் ஆண்டவரை நம்புறதுதான் விசுவாசம். பாருங்களா, ஆண்டவர் சில காரியங்களை அப்படி செய்யற பராமரிப்பினுடைய புதிர். இன்னொரு விஷயத்தை இதுல கவனிக்கணும். இவங்க இந்த ஒரு வசனமா பார்த்தோம்னா, இது பைபிள் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு அது புரியும். இந்த கிதியன் வந்ததுல இருந்து இவங்க எத்தனை காலம் இவர்கள் நியாயம் தீர்த்தார்கள் அப்படின்னு வருது. பாருங்களேன், இதுக்கு ஆனா தேசம் அமைதலா ரெஸ்டா இருந்துச்சுன்னு ஒரு வசனம் வரும். பாருங்களேன், 8:28 படிங்களா, ஜட்ஜஸ்.
இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 அமைதலா இருந்தது.
அமைதலா இருந்தது தேசம். தி லேண்ட் அட் ரெஸ்ட், தி லேண்ட் அட் ரெஸ்ட். அது வந்து அமைதலா இருந்தது, அமைதலா இருந்தது. இப்ப வர ஜட்ஜஸ்க்கு எல்லாருக்குமே வரும், இதுக்கு முன்னாடி இருந்த ஜட்ஜஸ் எல்லாருக்குமே வந்துச்சு. ஆனா கிடியானுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையே வர்றது இல்ல. பாருங்களேன், அந்த வார்த்தை வராம என்ன வருதுன்னு பாருங்களேன். இப்போ 12:7 படிங்களா.
இஸ்ரவேலை 6 நியாயம் விசாரித்தான், பின்பு கிலேயாத்தியனான யெப்தா மறித்து கிலேயாத்தியில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான்.
6 நியாயம் விசாரித்தான். தேசம் அமைதலா இருந்ததுன்னு வருதா? நோ ரெஸ்ட். பாருங்களா, அதே 15:20 படிங்க.
அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 நியாயம் விசாரித்தான்.
நோ ரெஸ்ட். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3:8, 3:14, 4:3, 6:1, 10:8, 13:1 இவன் இத்த வருஷம் நியாயம் விசாரித்தான், தேசம் அமைதலா இருந்தது, அமைதலா இருந்தது. ஆனா கிடியோனுக்கு அப்புறம் அமைதலா இருந்ததுன்ற வார்த்தையே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் இருக்கு, ஆனா தேவனுடைய ஆசிர்வாதம், தேவனுடைய அமைதல் சமாதானம் அங்க இல்லை. அதான் பார்க்கணும். அதான் கெட்டு 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 அவங்க கீழே போறாங்கன்றது இருக்கு இல்லையா, மோசமாக. ஆண்டவர் அவருடைய அன்புல யாரோ ஒரு கவர்மெண்ட் ஓட்டணும்னு வைக்கிறாரு, ஆனா அங்க அமைதல் இல்லை. யாரோ நியாயம் விசாரிக்கிறாங்க, மத்தம் வந்து ஒடுக்காதபடிக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு, ஆனா அங்க ஒரு சமாதானம் இல்லை, அமைதல் இல்லை. ஒரு ஒரு நார்மலா ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா அங்க உயிர் இல்லை. எந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் கீழே இருக்கிறோம் அப்படின்றதான் அந்த வசனம் நம்ம காட்டுது. இது தொடர்ந்து போய் எங்க போக போகுது? இப்படிதான் கெட்டு 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 போய் இன்னும் கொஞ்ச காலத்துல இக்க போதுன்ற ஒரு காலம் வருது. என்ன ஆக போகுது? தேவனே அவங்களுக்கு மத்தியில இருந்து போயிடுற ஒரு காலம், தேவன் மகிமை அவங்க மத்தியில இருந்து போயிடுற ஒரு பயங்கரமான ஒரு காலம் வரப்போகுது. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காட்டுது. இதுதான் ஜெப்தாவுடைய சோகமான 2 ட்ராஜடிஸ நம்ம பாக்குறோம். இதுல ஒரே ஒரு காரியத்தை, ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியோடு நம்ம முடிக்கலாம். இந்த ஜெப்தா பேர் வந்து புதிய ஏற்பாட்டுல இருக்கு. எங்க இருக்கு யாருக்காவது தெரியுமா? எபிரேயர் 11வது அதிகாரம் 32வது வசனம்.
இன்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது.
பாருங்களேன், எபிரேயர் 11வது அதிகாரம் வந்து ஆபேலிருந்து எடுத்து, ஆதாம் எடுத்து, ஆபிரகாம் எடுத்து, அந்த மாதிரி பெரிய விசுவாசிகளுடைய பட்டியல், பெரிய விசுவாசத்தில் வாழ்ந்த பட்டியல். ஆனா அந்த பட்டியலில் யாருடைய பேரை வந்திருக்குது? ஜெஃப்தாவுடைய பேரை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிடியோன் பேரும் வந்திருக்குது. நம்ம தான் பார்த்தோமே கிடியோன் என்ன மோசமா போயிட்டாரு, ஜெஃப்தா எவ்வளவு மோசமா தன்னுடைய மகளை அப்படி கொடுத்துட்டு சகோதரங்களுக்கிட்டே சண்டை போட்டு அப்படிப்பட்ட போர் செய்தாரு, எப்படி இவங்க பேரெல்லாம் இதுல வரலாம் அப்படின்னா, இதில் தான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறோம். விசுவாசம்ன்றது வந்து நம்ம வந்து எவ்வளோ ஒழுங்காக இருக்கிறோம், எவ்வளோ நீதிமான்கள்ன்றது பொறுத்து இல்லை, நம்ம என்ன மாதிரி ஆண்டவரை விசுவாசிச்சோன்றதை பொறுத்து தான் இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய பயங்கரமான பாவியாக இருந்தாலும் அவன் ஆண்டவரை விசுவாசிச்சானா அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குது. பாருங்களேன், அதெல்லாம் தான் இவங்கெல்லாம் விசுவாசத்தினால தான் இந்த பட்டியலில் வந்தாங்க. அதான் விசுவாசத்தினுடைய அவசியம், விசுவாசத்தினுடைய முக்கியம். நம்ம எவ்வளோதான் குற்றம் இருந்து, எவ்வளோதான் கவலை வேதனை, நம்ம பாவத்தை குறித்து குற்ற உணர்வு இருந்தாலும், ஆனால் ஆண்டவரை நம்ம விசுவாசித்து இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது ஆண்டவர் அவருடைய பட்டியலில், அந்த பட்டியலில் நம்மளையும் சேர்க்கிறார். ஜெஃப்தா எவ்வளோ மோசம், எவ்வளோ அவன் பிறப்பு சரியில்லை, வேசிக்கு பிறந்தான்னு பார்க்குறோம். அவன் வளர்ப்பு சரியில்லை, சகோதரங்கள்லாம் அவனை விரட்டி போய் ரவுடி கும்பலில் வளர்ந்தான்னு பார்க்குறோம். அவன் எல்லாத்துலேயுமே மோசம் மோசம், தன்னுடைய மகளுக்கு போய் அப்படி செஞ்சிட்டான், சகோதரங்களெல்லாம் வெட்டி அப்படி பண்ணிட்டான். ஆனா அவன் ஆண்டவர் விசுவாசிச்சதுனால விசுவாச பட்டியல அவன் பேரும் வருது. பாருங்களா, விசுவாசத்தினுடைய மேன்மை இதுல தான் நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம இதோடு இந்த கூட்டத்தை முடிக்கலாம். ஜெபம். எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த வசனங்களில் பல பாடங்களை நாங்கள் படித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த பாடங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க இவைகள்லாம் எங்களுக்கு உதாரணங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நாங்கள் பண்ண உமக்கு பண்ண ப்ராமிசஸை நாங்கள் ஜாக்கிரதையோடு சீரியஸோடு எடுத்துக்கொள்ளவோ, அனாவசியமான கோபத்துக்கும் பெருமைக்கும் முட்டாள்தனமான அவசரமான வாக்களிப்புக்கும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இடம் தராமல், இதோ இப்பேற்பட்ட வாழ்க்கையில் தவறுகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் செய்து பாவ குற்ற உணர்வில் மகளை போய் தகன பலியாக கொடுத்துட்டோமேன்ற ஒரு இதில் இருந்தாலும், அந்த ஜெஃப்தா விசுவாசித்து உம்மை விசுவாசிக்கும் போது அவனையும் நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அதே விதத்தில் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் பல தவறுகள் செய்தவர்கள் தான் ஆண்டவரே. விசுவாசத்தோடு உம்மிடத்தில் நாங்கள் வரும்போது எங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
இதோடு இந்த கூட்டத்தை முடிக்கலாம்.